நமஸ்காரம். ஒரு சில மரபுகள் பரம்பரையாக வந்தவை, அவர்களுடைய குலம் பிறப்பின் அடிப்படையால் கிடைத்தவை, இவையெல்லாம் இப்போது இல்லை. நம்முடைய பழைய பாரத தேசத்தில் பலரும் அரசர்களாக இருந்தனர். அவர்களில் பலரும் ஆங்கிலேயர்களோடும் மற்றையோரோடும் போராடி இருக்கிறார்கள். நல்ல அரசர்கள் பலர் இருந்தனர். அதிலே பலரும் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. சுதந்திரம் பெற்றோம். அதற்கப்புறம் அவர்களுக்கு இருக்கிற அந்த சொத்துகள், அவர்கள் ஆண்டு வந்தவை எல்லாம் அரசாங்கத்திடம் சேர்க்கப்பட்டு விட்டன. ஏதோ ஆங்காங்கு சில பண்டிகைகளின் போது மட்டும் அவர்களை நினைவு கூறுகிறோம். சில இடங்களில் கோயில்களோடு அவருக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் மற்றபடிக்கு அரசர், அரசாங்கம், அவர் ஆண்டது அப்படிங்கறதெல்லாம் இப்போது எதுவும் இல்லை. அதே போல கோயில்களில், வேற சில இடங்களில் மிராசு என்பதும் இப்போது இல்லை. பரம்பரை தர்மகர்த்தா அப்படிங்கறதும் ஒரு சில இடங்களில் உள்ளது. நிறைய இடங்களில் நியமனத்தின் பேரில் தான் தர்மகர்த்தாக்கள், டிரஸ்டிகள் இயங்குகிறார்கள். ஹெரிடிட்டரி அப்படிங்கிறதே பலதும் குறைந்து போய்விட்டது. இந்த பின்புலத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல விழைகிறேன். பிராமணர்கள், அந்தணர்கள் இன்றும் கோயில்களில் அர்ச்சகர்களாக கல்யாணம், அபரகாரியங்கள் பண்ணி வைக்கும் வாத்தியார்களாக, வேத பாராயணம், திவ்ய பிரபந்தம் ஓதுபவர்களாக, நாள் நட்சத்திரம் குறித்து கொடுப்பவர்களாக, ஜோசியர்களாக, யாகம், யஜ்ஞம், ஹோமங்கள் இவற்றை பண்ணி வைப்பவர்களாக, இப்படி பல கைங்கரியங்களில் உள்ளனர். ஆனால் இது இத்தனையுமே சேர்த்து சதவிகிதம், பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. நிறைய பிராமணர்கள் வெளி வேலைக்கு சென்று விட்டோம். இப்ப வெளியில வேலைக்கு போயிட்டு வாளுக்கு படிப்பின் அடிப்படையில் வேலை கிடைக்கிறது. நல்ல முயற்சி இருந்தால் முன்னுக்கு வருகிறார்கள். ஆனால் நான் இப்ப சொன்ன வந்தது அவர்களை பற்றி அல்ல. மற்றொரு புறம் இப்ப நான் பல கைங்கரியங்களை சொன்னேனே, அதில் இருக்கக்கூடியவர்கள், உபன்யாசகர்கள், பாராயணக்காரர்கள், அர்ச்சகர்கள், பரிச்சாரகர்கள், பண்ணி வைக்கும் உபாத்தியாயர்கள், வாத்தியார்கள், பிரகஸ்பதி சுவாமிகள், இப்படி இருக்கிற பலரும், இவர்கள் அனைவருமே தகுதியின் அடிப்படையில் இருந்துவிட்டால் க்ஷேமம், மதிப்பும் இருக்கும், யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள், வாழ்க்கை நலமாக அமையும். ஆனால் ஒரு பாதி இடங்களிலேயாவது பிறப்பால் பிராமணன், இன்னாருக்கு பிறந்திருக்கிறேன், அதனால இன்னதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று பார்க்கிறோம். அதாவது அதற்குண்டான தகுதியை முழுமையாக சம்பாதித்துக் கொண்டிருக்க மாட்டோம். அல்லது ஆகார நியமம், குடிமை வைத்தல், வேட்டி பஞ்சகச்சம் கட்டுதல், உயர்ந்த வார்த்தைகளை பேசுதல் அத போலெல்லாம் இருந்துடுத்தினால் அப்ப தகுதி வந்து விடுகிறது. அர்ச்சகர் என்றால் ஆகமம் படித்து அடிப்படை சம்ஸ்கிருத தமிழ் அறிவிருந்து இத போல ஒவ்வொரு இடத்துலயும் வச்சுக்கோங்க. இப்ப ஹோமம் யஜ்யம் பண்றதுக்கு போறோம், நம்மளையும் கூட்டிருக்கார்கள்னால் அதற்குரிய ஆச்சாரம் அனுஷ்டானம், வெளியில் சாப்பிடாமை, அதற்குண்டான மந்திரங்கள் நமக்கே தெரிந்திருத்தல், இத போல தகுதிகள். அந்த தகுதிகள் இருந்து இந்த கைங்கரியங்களில் ஈடுபட்டு இருந்தோம்னால் அப்ப பிறப்பால் அந்தனர், இந்த கைங்கரியங்களை செய்யறதுக்குண்டான தகுதியும் சம்பாதித்திருக்கிறார். அப்ப அது உயர்ந்ததாக கொண்டாடப்படும், எல்லாரும் பாராட்டுவார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் பிறப்பின் அடிப்படையிலேயே நாம் இந்த கைங்கரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம்னால் அது காலம் போக போக கடினமாகி போகும், நிலைக்கும்னு சொல்ல முடியாது. அது நிலைக்காம போனதுக்கு தான் அரசர்கள் மிராசு இதெல்லாத்தையும் உதாரணமா சொன்னேன். அதே அதற்குண்டான தகுதி யோக்கியத்தை சம்பாதித்துக் கொண்டு விட்டால் நமக்கே பெருமையா இருக்கும், ஆனந்தமா கைங்கரியம் செய்யலாம். இதை யாரும் இப்போ தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓஹோன்னு படிச்சிருக்கோம், அனைவருமே பெரிய பெரிய வித்வான்கள் அப்படின்லாம் இருந்த காலம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கும். இப்போ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்காவது நாம் யாருக்கு பண்ணி வைக்கிறோமோ, யாருக்கு சேவை பண்ணி வைக்கிறோமோ, அவர்களை காட்டிலுமாவது தகுதி அதிகமாக இருந்தால்தான் மதிப்பு கிடைக்கும். அது ரெண்டு விதத்திலையும் சொல்லலாம். படிப்பு விஷயத்தில் மதிப்பா இருக்கிறதுக்கும் இருக்கும். கண்டிப்பா அந்த தகுதியை அதிகமாக சம்பாதித்திருந்தோம்னால் அதற்குரிய சம்பாவனை செல்வம் வருதலும் கூடவே இருக்கும். என யாரெல்லாம் சமர்ப்பிக்க போகிறார்களோ, சம்பாவனை கொடுக்க போறார்களோ, அவர்களும் பார்த்துத்தானே கொடுப்பார்கள். நமக்கு ஒரு அதிகாரி வேணுங்கிறதுக்காக கூட்டிருக்கோம், அவரும் வந்தார், தட்சிணை கொடுத்தோம் அப்படிங்கறதுக்கும், ஓ அவர் இப்படி படிச்சவர், இவ்வளவு ஆச்சாரம் இருக்கிறவர், அனுஷ்டானம் இருக்கிறவர் அப்படின்னு பாராட்டி செய்யும் போது அதற்குரிய தட்சிணை சம்பாவனையும் கூடத்தான் இருக்கும். ஆனால் இதுல என்ன ஒரு டெட்டரண்ட் அப்படின்னா, எது நம்மளை கீழே பிடிச்சு இழுக்கும்னால், பல இடங்களிலும் இப்படி தகுதி சம்பாதித்துக் கொள்ளாதவர்களே வைதிக காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டுதானே இருக்கிறார்கள். நாம மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த தகுதியை சம்பாதிச்சு அதில் ஈடுபடணுமா? ஒண்ணு பெரிய வித்தியாசம் இருக்கிறதா தெரியலையே. தகுதி இருந்து இந்த கைங்கரியம் பண்ணாலும் பலரும் தகுதி இல்லாமலும் இருக்கிறார்களே, அப்ப நான் ஏன் மெனக்கடணும்? இந்த எண்ணம் வர வர மொத்தமாகவே தகுதி அடிப்படை கீழ் போய்கொண்டே இருக்கும். அப்படி ரொம்ப இறங்கும் போது அது பகவானுக்கு பிடித்தம் இல்லாமல் போகிறது. அதனாலே அவர் நமக்கு உதவுவதற்கோ கை கொடுப்பதற்கோ வரமாட்டார். அப்படி வரும்போது நம் கோட்டை மெதுவே தகர ஆரம்பிக்கிறது. அதனாலே தகுதி இல்லாதவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் ஒன்னும் வித்தியாசம் காணுமே, உலகம் ரெண்டையும் சமமா ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு நினைத்து கொண்டு நாம் தகுதியை சம்பாதிக்காமல் இருந்துவிடக்கூடாது. என்னிக்கா இருந்தாலும் நாம நாம இருக்க வேண்டும். இன்ன கைங்கரியத்தில் இருக்கோம்னு சொன்னால் அதற்குரிய தகுதியை சம்பாதித்துக் கொண்டிருந்தால் அது உலகம் ஏத்துக்கிறது இல்லைங்கிறது ரெண்டாம் பட்சம், பகவானுக்கு பிடிக்க போகிறது. நாம் பிறந்த பிறப்பு கண்டிப்பா பயன் தரும், இந்த உண்மையை சற்றே அனைவரும் சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து அதன்படி நடந்துக்கணும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.